السلام عليكم ورحمة الله وبركاته.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمد عبده ورسوله أرسله بالهدى ودين الحق. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا ايها الذين امنوا اذا تداينتم بدين الى اجل مسمى فاكتبوه، فليكتب بينكم كاتب بالعدل، ولا يحب كاتب ان يكتب كما علمه الله فليكتب. صدق الله العظيم. عن ابي سعيد الخدري رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: أعوذ بالله من الكفر والدين. فقال رجل: يا رسول الله، أتعدد الكفر بالدين؟ قال: نعم. رواه النسائي. இவ்வையகத்தை படைத்து சீரான முறையிலே பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இணை துணையற்ற சகல சக்திகளுக்கும் வல்லமைகளுக்கும் உரித்தவனாகிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே சகல புகழும் உண்டாவதா. தீனுல் இஸ்லாத்தை தன்மார்க்கமாக எமக்கு வடிவமைத்து கொண்டு வந்து தந்த காரூணிய உயிரின் மேன்மையான ஹபீபே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை தங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியமாக குறிக்கோளாக உலகத்துக்கு ஒரு சரித்திரத்தை உருவாக்கி படைத்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், சபாத்தாபீன்கள், இறுதி வரை வரக்கூடிய அல்லாஹுடைய இறை நேசர்கள் அனைவருக்கும் இறையருள் என்றென்றும் உண்டாவதா. புனித ஜுமாவுக்காக இறைநம் வந்து எட்டக்காக்கூடிய நியத்தோடு அமர்ந்து பேசப்படக்கூடிய விடயங்களை தானும் எடுத்து அதை அடுத்த சகோதரர்களுக்கும் போதிக்க வேண்டும் என்ற சிறந்த மனப்பான்மையுடன் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய இறை நேசர்களே, அல்லாஹ் என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையுடன் இணைக்கும்படியாக எடுத்துக்கொள்ளும்படியாக பரிசுத்த குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் ஏவல்லானோ அவைகளை மிக மிக அவசரமாக எமது வாழ்க்கையுடன் இணைத்தும், எது ஹராம் என்பதாக பரிசுத்த குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் தடுத்துள்ளானோ அவைகளை முற்று முழுதாக நமது வாழ்க்கையை விட்டு தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியாக ஆரம்பமாக அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீர் செய்து கொள்கிறேன். ஆக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கையுடன் தொடர்புபடக்கூடிய அனைத்து அம்சங்களையும், அதை எவ்வாறு எந்த நேரத்திலே எம்முறையிலே அதை செய்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறையை பரிசுத்த தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக, இந்த சன்மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் உம்மத்துக்கு குர்ஆனின் மூலமாகவும், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் மூலமாகவும் அல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறார். இந்த வழிகாட்டல் எக்காலமும் எந்த சந்தர்ப்பமும் கயாமம் வரும் வரை இது சீரான நேரான வழிகாட்டலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மாற்றமான ஒரு வழிகாட்டலை, இதுக்கு மாற்றமான ஒரு முறையை காலத்துக்கு, சூழலுக்கு, சந்தர்ப்பத்துக்கு, இந்த பஜாருக்கு, இந்த பகுதிக்கு, இந்த நாட்டுக்கு என்பதாக யாராலும் வகுக்க முடியாது. அது வகுக்கப்பட்டு விட்டது. வகுக்கப்பட்டதை யார் தனது வாழ்க்கையுடன் இணைத்துக் கொள்வார்களோ அவர்கள் ஒளிமயமானவர்களாக ஆகுவார்கள். அவர்களுடைய துறைகளும் ஒளிமயமானதாக ஆக்கப்படும். எப்பொழுது வகுக்கப்பட்டதை விட்டுவிட்டு தனது நப்சும் தனது அபிப்பிராயமும் தனது அறிவும் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு, சூழலுக்கு, இந்த பகுதிக்கு இது
சிட்டியாக இருக்கிறது, இது பஜாராக இருக்கிறது, இது கொழும்பு பிரதேசமாக இருக்கிறது, இல்லை இது தெஹிவலியாக இருக்கிறது, இது வெள்ளவத்தையாக இருக்கிறது, இல்லை இது ஒரு கிராம பகுதியாக இருக்கிறது என்பதாக யாரும் அவரவருக்கு ஏற்ற முறையிலே மார்க்கத்தை வடிவமைக்க முடியாது. அவ்வாறு அமைத்தால் அது ஒப்புக்கொள்ளப்படவும் மாட்டாது. அதன் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய கோபமும் சாபமும் இந்த சமூகத்துக்கு இறங்கிக் கொண்டுதான் இருக்கும். ஆக வாழ்க்கையுடன் இணைந்ததுதான், ஒவ்வொருவரும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு விடயம்தான் கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கிறது. இந்த கொடுக்கல் வாங்கலிலே ஆக பிரதானமானதுதான், ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நம்பி ஒரு வாகனத்தையோ அல்லது ஒரு பணத்தையோ அல்லது ஒரு வீட்டையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை நம்பி ஒப்படைக்கிறார். நம்பி ஒப்படைக்கப்பட்டது நம்பப்பட்ட முறையிலே அதை மீட்டி ஒப்படைக்கப்படுவது எடுத்தவருடைய கடமையாக உரிமையாக அவருடைய முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மாற்றமாக செயல்படும் போது அவர் அதற்குரிய தண்டனைக்கும் அதற்குரிய வேதனைக்கும் அதற்குரிய சோதனைக்கும் உள்வாங்கப்படுவார். தங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த குர்ஆனிலே ஒருவர் இன்னொருவருடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது அந்த கொடுக்கல் வாங்கலே கடன் சம்பந்தப்படுகிறது, ஒருவருக்கு ஒரு தேவை வருகிறது, அவரிடத்திலே போதிய அளவு அந்த பணம் இல்லை, இவர் அந்த தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இன்னொருவரிடத்திலே சென்று ஒரு பணத்தை அவர் ஒரு தொகையை கேட்டு நிற்கிறார். இது கேட்கக்கூடியவருடைய ஷரத்துகள் நிபந்தனைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அதை எடுக்கக்கூடியவருடைய நிபந்தனைகள் கொடுக்கக்கூடியவருடைய நிபந்தனைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்தி தந்திருக்கிறது. இது மீறும் பட்சத்தில் இந்த ஒழுங்குகள் வாழ்க்கையிலே அது சகோதரர்களாக இருக்கலாம், பக்கத்து கடைக்காரர்களாக இருக்கலாம், அல்லது ஒரே பஜார் வாசிகளாக இருக்கலாம், அல்லது தூரத்திலே வேறொரு பகுதியிலே வசிக்கக்கூடியவராக இருக்கலாம், அல்லது நாடு விட்டு வேறொரு நாட்டிலே இவர் இருக்கக்கூடியவராக இருக்கலாம். இவர்களுக்கு மத்தியிலே கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும் போது கடனுடைய தொடர்புகள் வைக்கும் போது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டது. அதிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா தாயன்தும் பிதைனி, ஏ ஈமான் கொண்டவர்களே, ஏ ஈமான் உள்ளவர்களே, ஏ மூமின்களே, நீங்கள் ஒருவர் இன்னொருவருக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கல்கள் கடன் கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும் போது நீங்கள் அதிலே நீங்கள் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகள் பின்வருமார் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இலா அஜலின் முஸம்மா, முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, ஒரு காலப்பகுதியை நீங்கள் வரையறுத்துக் கொள்ளுங்கள். இது எத்தனை நாளைக்கு, எத்தனை மாதத்துக்கு, எத்தனை வருடத்துக்கு இது நான் உங்களிடத்திலிருந்து பெறுகிறேன் என்பதை ஊர்ஜிகப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை பேசி தீர்த்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் எழுத்தாக எழுதிக் கொள்ளுங்கள். மேலானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், அதை நீங்கள் பக்துபூஹு, அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். ஏன், மனிதன் மறதியாதன், கொடுத்து விட்டு மறந்து விடலாம், இல்லை கொடுத்தவர் வஃபாத்தாகிவிட்டார், எடுத்தவர் அவர் அதாவது அவர் மறைத்து விடலாம், நான் இவ்வாறு இவரிடத்தில் எடுக்கவில்லை என்று அவர் பொய் சாட்சி சொல்லலாம். ஆனால் ஒரு உறுதிமானம் இருக்கும் என்றால் ஒரு காகித துண்டிலே அவர் எழுதி நம்பிக்கையாளர் இருவரை அதிலே சாட்சியாளர்களாக சைன் வைக்கப்பட்டிருக்கும் என்றால் இது நம்பத்தகுந்த ஒரு பத்திரமாக இருக்கிறது, இது எல்லா இடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஏடாக இருக்கிறது என்றால் அது அவருக்கு பின்னாலே உதவக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதன் நஷ்டப்பட்டு விடக்கூடாது, ஒருவன் ஏமாற்றி விடவும் கூடாது, அடுத்தவன் ஏமாறிவிடவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது, தான் ஏமாறிவிடவும் கூடாது என்பதை அழகான முறையிலே தெளிவான முறையிலே மனிதர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஷரியத்திலே இந்த எல்லா விடயங்களையும் அல்லாஹ் முன்கூட்டியே அமைத்து விட்டார். ஷரியத்திலே இது அனைத்தும் குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு சின்ன பிள்ளைக்கு புத்திமதி சொல்லித் தருவதைப் போல பெரிய எங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நாங்கள் அதிலே பல தோல்விகளை கண்ட நாங்கள், அதிலே பல நஷ்டங்களை கண்ட நாங்கள், ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், எங்களுக்கு அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே இந்த புத்திமதிகளை சொல்லுகிறார். ஏற்றவர்களுக்கு லாபம், ஏற்காதவர்களுக்கு நஷ்டம். அல்லாஹ்வுக்கு லாபமோ அல்லாஹ்வுக்கு நஷ்டமோ உண்டாக போவதில்லை. மேலானவர்களே, ரெண்டு சகோதரர்கள் தான், ஆனா காலப்போக்கிலே அவர்கள் விரோதிகளாக மாறிவிடுகிறார்கள். ஒரே தாய்க்கு ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான். காரணம் என்ன? இந்த கொடுக்கல் வாங்கலே வந்த முன்ன பின்ன நிலைமை, நம்பிக்கையற்ற நிலைமை, ஏமாற்றக்கூடிய நிலைமை, மோசடி செஞ்ச நிலைமை உறவையே பிரிந்து விடுகிறது. ஒழுங்கான முறையிலே முறை பேணப்படும் என்றால் யாரும் தப்பித்து விடலாம். யாரும் இதிலே, அதாவது நம்பிக்கையற்ற நிலைமையிலே அவர் ஆகாமல் நம்பிக்கை உள்ளவராக அவர் கருதப்படுவதற்கு இந்த முறை ஏதுவானதாக இருக்கிறது. அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லுகிறான் என்றால், உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, உங்களுக்கு எழுத தெரியாதா, உங்களுக்கு வாசிக்க தெரியாதா, அவ்வாறான நிலைமையிலே நீங்கள் ஒரு நம்பிக்கையாளரான ஒரு நீதமான காத்திபும் ஆற்றில் உங்களுடைய எழுத்தாளர் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும். அவர் ஒன்றை கூறிவிட்டு இன்னொன்றை எழுதிவிட்டார் என்றால் நீங்கள் நஷ்டப்பட்டு போவீர்கள். அதையும் அல்லாஹ் புத்தியாக சொல்லி தருகிறார். நம்பிக்கையான ஒரு எழுத்தாளரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை எழுதி பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு இரண்டு சாட்சியாளர்களை வைத்துக் கொள்ளுங்கள். மேலானவர்களே, இது கடன் கொடுக்கும் போது இருக்கக்கூடிய பேணக்கூடிய நிபந்தனைகளாக இருக்கிறது. நாம் அவ்வாறு யார் கேட்கிறாரோ அவரை பற்றி தேடி பார்ப்பது, இவர் கேட்கிறார் இத்தனை லட்சங்களை கேட்கிறார், இத்தனை கோடிகளை கேட்கிறார், இவருக்கு கொடுத்து விட்டதென்றால் அவர் திரும்ப தருவாரா? தரக்கூடிய இவருக்கு இவருக்கு என்ன இருக்கிறது? இவர் தற்செயலாக இவர் ஒரு நஷ்டப்பட்டு விட்டார், இவருக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது, இவரால் தர முடியுமா? இவரிடத்தில் என்ன இருக்கிறது? இவரிடத்தில் ஏதாவது சொத்துகள் இருக்கிறதா, சொந்த கடைகள் இருக்கிறதா, சொந்தமான வீடுகள் இருக்கிறதா, எதை வைத்து இவரிடத்திலே மீள பெறலாம் என்பதை தேடி பார்ப்பதும் அவசியம். இல்லை, ஏதோ கேட்டுவிட்டார், நாம் வெளிப்பார்வையிலே பார்த்தோம் ஒரு நம்பிக்கையாளராக திகழ்கிறார், ஒரு தொழுகையாளியாக இருக்கிறார், பார்வையிலே ஒரு தத்துவதாரியைப் போல தோற்றம் அளிக்கிறார். நம்பி கொடுத்து விடக்கூடாது. நம்பி கொடுத்து விட்டு நாம் பின்னாலே பலரிடத்திலே பாருங்கள், இவர் இவ்வாறான வேலையை செய்து விட்டார், நம்பத்தகாத முறையிலே நடந்து கொண்டார், என்னை ஏமாற்றி விட்டார், எனக்கு நஷ்டத்தை இழைத்து விட்டார் என்று கூறி திருவது மடத்தனமாக இருக்கிறது. ஏன் நாம் ஏமாறக்கூடாது? எம்மை இன்னொருவரை ஏமாற்றவும் கூடாது என்றால் அதுக்கேற்ற முறையிலே நாம் நடந்து கொள்வது மிக அத்தியாவசியமாக இருக்கிறது. எனவே நாலு விடத்திலே நமக்கு அவரை பற்றி தெரியாதென்றால், அந்த பஜாரிலே அவருடன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள், அவருடைய நண்பர்கள், அவருடன் சேர்ந்து நிற்கக்கூடியவரத்திலே சற்று இவருடைய கொடுக்கல் வாங்கலை பற்றி கேட்டுக்கொள்வது. இவர் எப்படி பஜார்ல எப்படி இருக்கிறார்? கடன்காரராக இருக்கிறாரா, இல்லை கொடுத்ததை டைமுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாரா, இல்லை இவர் செக் எப்படிப்பட்டது, நம்பி எடுக்கலாமா, இல்லை இது ரிட்டர்ன் ஆகுமா, அல்ல இவர் ஊழல் செய்து தெரியக்கூடியவரா? தேடி சிலர் என்ன செய்கிறார்கள், புதிய ஒரு சகோதரர் ஒரு பஜாருக்கு வந்து நம்பிக்கையான முறையிலே எக்ஸ் பண்றார், நம்பிக்கை நாணயமாக நடக்கிறார் சில வருடங்கள், அதுக்கு பின்னால எல்லார உள்ளங்களையும் வென்று கொண்டு அவர் பல முதல்களை ஈட்டி நாடு துறந்து அவர் வேறு பிரதேசத்துக்கு ஓடிவிடுகிறார். ஒன்று ரெண்டு சம்பவம் அல்ல, பல சம்பவங்கள் நாட்டிலே நடந்திருக்கிறது, நாம் அறிந்த உண்மை. எனவே மேலானவர்களே, இந்த கொடுக்கல் வாங்கல் சாதாரண விடயம் அல்ல. நாம் எடுக்கக்கூடியவர்கள் கொடுப்போம் என்ற எண்ணத்திலே அதை எடுப்போம் என்றால் கொடுக்கக்கூடிய வசதியை அல்லாஹ் உண்டாக்கி தருவார். இல்லை இவர் வசதி உள்ளவராக இருக்கிறார், இவரை ஏமாற்றி விட வேண்டும், இவருக்கு கொடுக்க கூடாது என்ற எண்ணத்திலே அதை எடுப்போம் என்றால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வசதியை உண்டாக்கி தரமாட்டான். கடனாளியுடைய கூட்டத்திலே தான் நாம் எழுப்பப்படுவோம். அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு கால் கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஹத அம்வாலன் நாஸ் யுரீது அத்தஹா அத்தல்லாஹு அன். ஒரு மனிதன் மக்களுடைய பணத்தை எடுக்கிறார், அதை நிறைவேற்ற எண்ணத்தில் எடுப்பார் என்றால் அல்லாஹ் அதை நிறைவேற்றக்கூடிய வசதி வாய்ப்பை அல்லாஹ் உண்டாக்கி கொடுப்பார். இன்னொரு மனிதர் ஒமன் அஹத அம்வாலன் நாஸ் அவர் மக்களுடைய பணத்தை எடுக்கிறார், ஆனா கொடுக்கக்கூடிய ஐடியா இல்ல, கொடுக்கக்கூடிய எண்ணம் இல்ல, ஏமாத்தணும், இவரை கொஞ்சம் இழுக்கணும், இவரை கொஞ்சம் கஷ்டத்துல போடணும் என்ற எண்ணத்துல, கொடுக்கக்கூடிய எண்ணம் இல்லாம மோசமான எண்ணத்துல இவர் எடுக்கிறாரே, அவரே யுரீது இஸ்லாஃபா அத்லஃபுல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இவரே அதை கொடுக்கிற நீயத்து இல்ல, அதை வீணாக்கிற நீயத்து இவருக்கு இருக்கிறது, அதனால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு அதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். இந்த கருத்தை ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கு. மேலானவர்களே, எனவே எடுக்கக்கூடியவர் என்ன நீயத்தோடு எடுக்கணும், கொடுக்கக்கூடியவர் என்ன நீயத்தில் கொடுக்கணும், இன்னமல்ல அமாலு பின்னியார், அமல்கள் எல்லாம் நீயத்தை கொண்டுதான். எவ்வாறு நல்ல நீயத் இருக்கும் என்றா, கொடுக்கிறவர் இவர கஷ்டத்தை நான் நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹுக்காக வேண்டி நான் இந்த உதவியை செய்கிறேன், ஒரு நல்ல எண்ணத்தில் தேடி பார்த்து நம்பிக்கையை விளங்கி இவர் ஒப்படைக்கிறது. எடுக்கிறவரும் நான் இன்ஷா அல்லாஹ் சொன்ன டேட்டை விட மிக அவசரமாக எடுத்ததை நான் ஒப்படைக்கணும் என்ற உறுதிமானத்தில் இவர் அதை எடுப்பார் என்றால், நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு வர வேண்டிய அந்த தொகைகளை வர வைத்து இவருக்கு கொடுக்கக்கூடிய வசதியை உண்டாக்கி கொடுப்பார். இன்றைக்கு என்ன நடக்குது, இன்றைக்கு சமூகத்தில் என்ன நடக்குது, ஏமாற்றங்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகுது. நாளுக்கு நாள் பஜார்களில் இன்றைக்கு எங்கட சகோதரர்கள் கலிமா சொன்ன சகோதரர்கள் சொல்லுறாங்க, நாங்க அந்நிய மக்களோட வியாபாரம் செய்யறது எங்களுக்கு 99% எங்களுக்கு உறுதியாக இருக்கு, 99%. ஆனா எங்களோட கலிமா சொன்ன எங்கட சகோதரர்களோட கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறேன், இது எவ்வளவு கஷ்டமானதுண்டா, கொடுக்கவும் வேணா கொடுக்காம இனிக்கவும் வேணா, பிசினஸ் செய்யவும் வேணும் கொடுக்கவும் வேணும், ஆனா கொடுத்து கொள்ளவும் இயலாத நிலம், கொடுக்காம பிசினஸ் நடக்காது, வியாபாரம் செஞ்சு கொள்ளேனாது, கடனுக்கு கொடுக்கணும் சாமான், ஆனா அவர் திரும்ப ஒரு செக்கை தாராரு, அது உரிய நேரத்துல அவர் அதனுடைய பணத்தை போடுறாரு இல்ல, அத உரிய நேரத்துல அது அடைக்கிறார் இல்லண்டா, இவர் நம்பிக்கைக்கு துரோகம் செய்றார். இவர் மூமின் அல்ல, இவர் மூமினுக்கு மாத்தமாக முனாஃபிக்குடைய சிஃபத், முனாஃபிக்குடைய தன்மை இவரோட இணைஞ்சதாக இருக்குது. மூமின்டா யாரு, மூமின் வாக்குறுதி அளித்தா அந்த வாக்குறுதியை பேணுவார். அவன் பேசினா பொய்யத்தான் பேசுவார், பொய் வாய் நிறைச்சி பொய் சொல்லுவார், சொல்லுவான் இல்ல ஹாஜியா இந்த டேட்டுக்கு நான் போட்டிக்கிற டேட்டுக்கு தள்ளி போடுவேன், உங்களுக்கு அந்த டேட்டுக்கு நான் தருவேண்டுவான், ஆனா அதுக்கு எந்த ஏற்பாடும் செய்யாம அவன் அத பராமுகமானவனாக சிந்தனையற்றவனாக அவன் அங்க நடந்துட்டு பின்னால கோல் எடுத்து இன்னொரு பொய் சொல்லுவான், என்ன நிலைமை இப்படி ஆச்சு, என்ன நிலைமை அப்படி ஆச்சு, மன்னிச்சுக்கோங்க எனக்கு தந்து கொள்ள ஏதாதுன்னு அவன் விலகி விலகி பொய் சொல்லுவான். சிலவங்க சொல்றவங்க இது, சிலவங்க சொல்லாம அது கணக்கு இல்லாம அது ரிட்டர்ன் ஆகி நாளைக்கு நாளைக்கு பின்னால வருது, இவர் சிரமப்படுறாரு, இவர் இன்னும் பலருக்கு அந்த பணத்தை பிரிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில இவர் இருக்கிறாரு, நம்பியிருக்கிறாரு இந்த டேட்டு கிடைக்கும், ஏண்ட கொடுக்கல் வாங்கல் அடைக்கலாம், ஏண்ட தேவையை நிறைவு செய்யலாம், நான் கொடுக்கக்கூடியவருக்கு கொடுக்கலாம். ஒருவர் கொடுக்காட்டால, ஒருவர் உரிய நேரத்தில் அந்த பணத்தை ஒப்படைக்காதால பின்னால சங்கிலிய போல பலரும் கஷ்டப்படுறாங்க, பலரும் சிரமப்படுறாங்க, பலரும் நிந்திக்கப்படுறாங்க, பலருடைய உள்ளங்களும் சிரமத்தில் ஆக்கப்படுது. சிலரை நாங்க பார்க்கிறோம், ரிட்டர்ன் செக் பெரிய ஒரு அட்டோட நிற்கிறாரு, எடுத்துக்கொண்டு பஜாரெல்லாம் திரிகிறாரு, கவலையோட திரிகிறாரு, சிரமத்தோட திரிகிறாரு, கடைசியில் அவர்ல தொழிலை செஞ்சு கொள்ளையில ஒரு நிலைமைக்கு அவர் உள்ளாக்கப்படுறார். காரணம் என்ன, ஆரம்ப நபர் செஞ்ச அநியாயம், இந்த அநியாயத்தால பின்னால உள்ள பலர் சிரமத்தில் உள்வாங்கிறார். ஆனா எடுத்தவர் எப்படி இருக்கிறாரு, அவருக்கு எந்த சிந்தனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, அவர் நாளுக்கு நாள் அவர்ல செலவுகள் கூடிக்கொண்டுதான் போகுது, அவர்ல ஏமாற்றங்கள் கூடிக்கொண்டுதான் போகுது, அவர்ல பொய் கூடிக்கொண்டுதான் போகுது, அவருக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, லேசான வேலை இல்லை, எடுத்துட்டு கொடுக்காம இருக்கிறது லேசான பாவம் அல்ல. எப்படிப்பட்ட பாவம், ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் அவர் என்ன செய்யறார், அல்லாஹ்வோட பாதையில போறார், ஜிஹாதுக்காக போறார், ஏனாலே கலிமத்துல்லாஹுக்காக போறார், அல்லாஹ்வோட தீன உயிர்ப்பிப்பதற்காக போறார், அல்லாஹ்வோட தீன வளர்ப்பதற்காக போறார், அவர் ஜிஹாதுல கலந்து கொள்கிறார் அல்லாஹ்வோட தீன பாதுகாக்கிறதுக்காக. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதர் எங்க ஜிஹாதுக்கு போயிட்டு அவரே யுத்தம் செய்கிறார், யுத்தத்தில் ஈடுபடுறார். அந்த நேரத்தில் அவரே ஷஹீதாக்கப்படுறாரே, ஷஹீதாக்கப்பட்டுட்டாரே. இவருடைய உடம்பிலிருந்து சொட்டக்கூடிய முதலாவது சொட்டு இரத்தம் அவருடைய அனைத்து பாவங்களை மன்னிக்க கூடியதாக இருக்கிறது. ஏனைய ஒவ்வொரு சொட்டுகளுக்கும் அந்தஸ்தும் பதவியும் உயர்ந்து கொண்டு போகிறது. இப்படிப்பட்ட ஷஹீத் சாதாரணாலா ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன? ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி இந்த நிலைமையில ஷஹீதாக்கப்பட்ட ஒரு ஷஹீதி இவரே கடனுள்ளவராக இருக்கிறார், கடனாளியாக இருக்கிறார். இவரே இந்த நிலைமையில இவர் வபாத்தாகினார் என்றால் ஒரு ஷஹீத் அல்ல, இவருக்கு மூணு தடவை அல்லாஹ் ஷஹாதத்தை நசீவாக்கினார். இவருக்கு மூணு தடவை அல்லாஹ் உயிரை மீட்டி மீட்டி கொடுத்து, இரண்டு தடவை மீட்டி கொடுத்து, மூணு தடவை ஷஹீதாக்கப்பட்ட ஒரு ஷஹீதாக இவர் ஆக்கப்பட்டாலும் மூணு தடவை அப்படி கொடுக்கப்படுறதில்லை, மீட்டி இனத்தருக்கு உயிர் கொடுக்கப்படுறதில்லை. ஆனா இந்த விடயம் எவ்வளவு பாரதூரமான விடயம், இது சாதாரண விடயம் அல்ல, இது இவ்வளவு பெரிய பாரதூரமான விடயம் என்பதை விளங்கப்படுத்துறதுக்காக ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மூணு தடவை, ஒரு தடவை அல்ல மூணு தடவை கொலை செய்யப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட இந்த மனிதர் இவர் மீது கடன் இருக்கும் என்றால் லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு இவர் நுழைய மாட்டார், சொர்க்கத்துக்கு இவருக்கு என்டராக இயலாது, சொர்க்கம் இவருக்கு ஹராமாக்கப்படும். எதுவரையில அந்த கடன் நிறைவேற்றப்படுகின்ற வரையில இந்த கருத்து ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சாதாரண விடயமா? நாங்க இன்னைக்கு ஏமாத்தி வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறோம், இதே நிலைமையில எனக்கு மௌத்து வந்தது என்றால் என்ன நிலைமை என்ன? மௌத்துக்கு ஒரு உத்தரவாதம் இல்ல, ஒரு இடம் இல்ல, ஒரு நேரம் இல்ல, ஒரு இடம் ஒரு ஒரு அதாவது காரணம் இல்ல. இந்த நோய் தான், இந்த நோய் வந்தால் தான் மௌத்து, இந்த வயது வந்தால் தான் மௌத்து, இப்படியான நிலைமையில் இருந்தால் தான் மௌத்து என்பதாக எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்ல. அது எப்படி வரும், எந்த நிலைமையில வரும் யாருக்கும் தெரியாது. அதே நிலைமையில ஒருத்தர் மௌத்தாகுவான் என்றால் நிலைமை என்னவாகும்? இவரே அந்த கடனை அடைக்கப்படாத வரையில இவரை எவ்வளவு எத்தனை ஹஜ் செஞ்சிருந்தாலும், எத்தனை உம்ராக்கள் செஞ்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய ஷஹீதாக இருந்தாலும், ஷஹாதத்தை விட பெரிய அமல் என்ன இருக்குது? மேலானவர்களே, இவ்வளவு பெரிய அமல் செஞ்சவராக இருந்தாலும் நிச்சயமாக சத்தியமாக அவருக்கு அங்க சுவனம் நுழைய முடியாது, சுவனத்துக்குள்ள என்றராக முடியாது. எதுவரையில இந்த வராசத்து சொத்துலையாவது முதல் முதல் வேலையாக இந்த கடன் அடைக்கப்படும் என்றா, இல்லாத யாராவது ஒருத்தர் வந்து பொறுப்படுப்பார் என்றால் நான் இந்த கடன் அடைச்சிடுறேன், இதை விட்டுருங்க என்பதாக அவர் பொறுப்படுப்பார் என்றால் நிச்சயமாக சத்தியமாக மேலானவர்களே அந்த கட்டத்தில் இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விமோசனத்தை கொடுப்பார். இது நான் சொல்வதல்ல, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளோ ஆழமாக, இவ்வளோ விரிவாக, இவ்வளோ பாரமாக இந்த விடயத்தை முன் வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு இதுல பயம் எங்க உள்ளத்தில் இருக்குது? இந்த ஹதீஸை எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம், எத்தனை தடவை வாசிச்சிருக்கிறோம். இருந்தாலும் மேலானவர்களே, எந்த அளவுக்கு அதுல அச்சம் இருக்குது? ஈமாண்ட தரத், ஈமாண்ட சக்தி, ஈமாண்ட பலம், ஈமாண்ட உயர்வு எந்த அளவுக்கு உள்ளத்தில் இருக்குமோ, எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குமோ அவங்க பயப்படுவார். சரி, உண்மையாக ஒரு மனிதருக்கு நிலைமை எப்படி இருக்குது? கொடுத்து கொள்ளவே இயலாது. உண்மையான அவருக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு ஆபத்தில, ஒரு நஷ்டத்தில், ஒரு கஷ்டத்தில் இவர் சிக்கி கொண்டார். இன்னைக்கு இன்னொரு பகுதியினர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஜகாத்தை எடுத்து கொள்றதுக்காக வேண்டுமென்றே அவர் கடனாளியாக ஆகிட்டுறார். காரணம் என்ன? அவர் ஒரு பெரிய வசதியானவர் தான், ஆனால் ஜகாத் லிஸ்டில் இவர பேரும் உழணும் என்பதற்காக, ஜகாத்தை நான் எடுத்துக்கொள்ளணும் என்ற நீயத்தில் இவரும் வேண்டுமென்றே தன்னை கடனாளி ஆக்கிக் கொள்றார். வீணான செலவுகளை, வீணான ஆடம்பரமான கட்டுமானங்களை, வீணான முறையில வாகன அமைப்புகளை, தனக்கு மேல்மிச்சமான முறையில செலவீனங்களை உண்டு பண்ணி இவரும் சொல்றாருன்னா, என்னையும் ஜகாத் லிஸ்ட்ல போட்டுக்கோங்கோ, ஜகாத் பணம் எங்கேயும் இருக்கும் என்றா அதை எனக்கும் வசூலிச்சு தாங்கோ. ஏண்ட நிலைமை இப்படி இருக்குது? இத்தனை மில்லியன் நான் கடனாளியா இருக்கிறேன், இத்தனை லட்சம் நான் கடனாளியா இருக்கிறேன், எங்க நிலைமை எப்படி இருக்குது என்பதாக அவரு அவர நோக்கமே தவறாக இருக்கு. மேலானவர்களே, இல்ல எந்த வருவாய்க்கு தக்கன எந்த செலவு, எனக்கு எப்படி வருவாய் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி எந்த செலவு, எனக்கு தூக்கேலாத பாரத்தை நான் தூக்கி பின்னால நான் கடனாளியாகி நாலு பேர்கிட்ட எடுத்து கொடுக்காத நிலைமையில மூத்து வருமெண்டா என்ற நிலைமை எவ்வளவு பயங்கரமானது. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னால ஒரு ஜனாதா கொண்டு வைக்கப்பட்டுச்சு. அன் முஹம்மது பின் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிதன் ஹைது தூலு ஜனாதா. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்றவங்களாக இருந்தாங்க. ஒரு ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிப்பதற்காக முன் வந்தாங்க. தொழுவிப்பதற்காக முன் வந்த அந்த நேரத்தில் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஹல் அலையதி, இந்த ஜனாதா மீது கடன் இருக்குதா, இந்த ஜனாதா தொழுதலா, இந்த ஜனாதா இன்னென்ன வேலைகளை செய்ததா, இந்த ஜனாதா எப்படிப்பட்டது? எந்த கேள்வியும் இல்லை. ஹபீப் ஸல்லல்லாஹு வாயிலிருந்து வந்த முதலாவது கேள்வி, இந்த ஜனாதா மீது கடன் இருக்குதா? சஹாபாக்கள் சொன்னாங்க, நாம் ஆம் இருக்கிறே, எவ்வளோ சலாத்து தனானீர், மூன்று திருகங்கள். கேட்டாங்க, ஹல் தரக்க ஷை, இவர் ஏதாவது ஒன்றை விட்டுட்டு போறாரா, இவர் வராசத்தில் ஏதாவது இருக்கிறா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க. இந்த நேரத்தில் பதிவு வருது, நாம் யார் ரசூலல்லாஹ் தொழுவிச்சாய், ஜனாதா எடுத்து நல்லடக்கத்துக்காக எடுத்து கொண்டு போகப்பட்டது. மீண்டும் ஒரு தடவை இன்னொரு ஜனாதா கொண்டு வந்து முன்னால வைக்கப்படுது. எந்த கேள்வியை முன்னால கேட்டாங்களோ அதே கேள்வியை மடக்கியவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த ஜனாதா மீதும் கடன் இருக்குதா? பதில் வருது, யா ரசூலல்லாஹ், ஆம் இருக்குது. அப்படின்னா இவர் ஏதாவது ஹந்தர கஷை ஏதாவது ஒன்றை விட்டுட்டு போறாரா, இவர்ல ரனி, அதாவது இவர்ல வராசத்து சொத்தில் ஏதாவது இருக்குதா என்பதாக, வாரிசுக்காரர் சொத்துட்டு போற பொருள்கள் இருக்குதா என்பதாக கேட்ட நேரத்தில் லா, இல்லை என்ற பதில் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிக்கல்ல, பின்னாகிட்டாங்க. தொழுவிக்க வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜனாதாவை தொழுவிக்கல்ல, அப்படியே பின்னாகிட்டாங்க. கேட்கப்பட்டுச்சு, ஏன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடனாளிய ஜனாதாவை தொழுவிக்க முடியாது. ஏனென்றா அவர் கடன் அடைக்கின்ற வரையில அவருக்கு சொருக்கம் நுழைய தடையாக அந்த கடனாகிடும் சொன்னார். இந்த கடன் கொடுக்கப்பட்டதாக இருக்குது, அந்த கடன் ரிலீஸ் ஆகிட்டா, கொடுக்கப்பட்டதுண்டா, அந்த நேரத்தில் இவருக்கு சொருக்கத்துக்கு நுழையலாம், இல்லை என்றால் முடியாது என்பதாக சொன்னாங்க. இந்த கட்டத்தில் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முன்னால வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பொறுப்பெடுக்கிறேன்டா. யோசிக்க வேண்டிய விடயம், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது எவ்வளவு இரக்கமானவங்க, எவ்வளவு அன்பானவங்க. ஒரு முனாஃபிக்குடைய ஜனாதாவை தொழுவிக்க முன்வந்த ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் ஒரு கடனாளிட ஜனாதாவை தொழுவிக்கல, கடனாளிட ஜனாதாவை ஏன் தொழுவிக்கல? முனாஃபிக்கை விட மோசமானவனா? முனாஃபிக் முஸ்லிம்களுக்கும் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் பெரும் அநியாயம் செஞ்சவன். இவன் மௌத்தானதன் பின்னால இவன் நிச்சயமாக நரகத்தில கீழ் மண்டில இருப்பான், காபிர்களை விட அடித்தளத்தில் இருப்பான் என்பதாக குர்ஆன் சொல்லக்கூடிய வர்ணிக்கக்கூடியவன் தான் இந்த முனாஃபிக். இந்த முனாஃபிக்குடைய ஜனாதாவை தொழுவிக்க வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு குர்ஆன் ஆயத் இறங்குது, தொழுவிக்க வேண்டாம் என்பதாக. மேலானவர்களே, அவ்வளவு இரக்கம் உள்ளவங்க, அந்த தன்னுடைய ஜுப்பாவை கூட கொடுத்து கஃபன் செய்ய வைச்சாங்க முனாஃபிக்கு. தெரியும், முனாஃபிக் இவன் நயவஞ்சகன், இவன் அநியாயம் செஞ்சான், எனக்கு அநியாயம் செஞ்சான், என் தீனுக்கு அநியாயம் செஞ்சான், என் சஹாபாக்களுக்கு அநியாயம் செஞ்சான் என்பதை நல்லா தெரியும். இருந்தாலும் எவ்வளவு இரக்க மனப்பான்மை உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அந்த கட்டத்தில் தொழுவிக்க வந்தவங்க கடனாளிக ஜனாதாவை ஏன் தொழுவிக்கல்ல? ஒரு கேள்விக்குறி அதுதான். மேலானவர்களே, அவ்வளவு பாரதூரமான விடயம், நாங்க சிம்பிளாக நினைச்சி, நாங்க சும்மா தமாசாக ஜோக்காக அதை ஒரு ஒரு வேடிக்கையாக நாங்க இன்னைக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு உள்ளத்துல கொஞ்சம் கூட கவலை இல்லை, எடுத்ததை கொடுக்கணுமே, அக்க நிறைவேற்றணுமே, இன்னத்தொண்ட நெருப்பு என்னோட இணைஞ்சிருக்குது, இந்த நிலைமையில நான் மௌத்தா போவேண்டா, என் நிலைமை என்னவாகும், என் கபூர் என்னாகும், என் மஹ்ஷர் என்னவாகும், என் மர்மையுடைய நிலைமை என்னவாகும், இந்த பயம் இருக்குமெண்டா. அவர் தந்த சொத்தை வித்தாவது, தந்த காணியை வித்தாவது, தந்த வாகனத்தை வித்தாவது, தந்த பொருளை வித்தாவது, நான் சாதாரண மனிதனை போல வாழ்வேன், என் கடன் பெயரட்டும், என்னை கடன் அடைச்சிடுவோம், அல்லாஹ் எனக்கு வரக்க செய்வான் வேற துறையில வேற முறையில என்பதாக முன்னாகுவாரு. இல்ல, இவர் எதையும் கொடுக்க ரெடி இல்ல, ஆனா இவருக்கு வானத்திலிருந்து இறங்கணும், கடன் அடைக்கப்படணும் என்பதாக எதிர்பார்த்து கொண்டு இருப்பார். என்றா இது சாத்தியமாகுமா? மேலான உங்களை நல்ல நியத்தில் இருக்கிறேன், கொடுக்க வேண்டிய எண்ணம் இருக்கிறதா, நிச்சயம் அல்லாஹ் அதுக்குரிய வசதியை உண்டாக்கி கொடுப்பான். இல்ல அந்த எண்ணம் இல்லண்டா, அவரே எப்படியும் வாழலாம். மேலானவர்களே, அவருக்கு மௌத்துக்கு பின்னால பயங்கரமான நிலைமையை அவர் எழுதி கொள்வாரே. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல சொன்ன ஹதீஸ்ல அந்த அபி சைதுல குதிரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நஸாயி ஷரீஃபில பதிவாயிருக்கிறே, சொன்னாங்க, ஆவுது பில்லாஹி மினல் குஃப்ரி வத்தைன், அல்லாஹ்விடத்துல நான் குஃப்ரையும் தைனையும் விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன், இது ரெண்டையும் விட்டு பாதுகாப்பு தேடுறேன். குஃப்ரோட கடனை இணைச்சு சொன்னான். குஃப்ர் எப்படிப்பட்டது, இறை நிராகரிப்பு எப்படிப்பட்டது, அதுக்கு மன்னிப்பே இல்லை. அவன் தௌபா செஞ்சு கலிமா சொல்லி மீண்டும் இஸ்லாத்துக்கு வர இல்லைன்னா அவனுக்கு மன்னிப்பே இல்லை. வேற எந்த ஒரு அமலை கொண்டும் அது நிரப்பமாக்கப்பட மாட்டாது. அப்படிப்பட்டது குஃப்ர். இந்த இறை நிராகரிப்போட இணைச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடனை சொன்னாங்க என்பதாக அபி சைதுல குதுரதியல் தான் அவங்க இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க. மேலானவர்களே, அந்த நேரத்துல கேட்டாங்க, என்ன குஃப்ரோட கடனை நீங்க சேர்க்கறீங்களா, அதுக்கு இது பகரமாகுதா, அது போன்றதா என்பதாக, இது அதுக்கு சமமானதா என்பதாக அந்த சஹாபி கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் ஆம் குஃப்ரோ போன்றது தான், அப்படியான ஒரு பயங்கரமானது தான், அவ்வளவு தூரம் பாரமானது தான் இந்த கடன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். அது செக்காக இருக்கலாம், அது தொலை பணங்களாக இருக்கலாம், அது நகையாக இருக்கலாம், அது வாகனமாக இருக்கலாம், அது ஒரு காணியாக இருக்கலாம். மேலானவர்களே, அது எதுவாக இருந்தாலும் கடனாக எடுத்திருந்தா அது உரிய முறையில உரியவருக்கு அது ஒப்படைக்கப்படுறது தான் அதனுடைய ஹக்காக இருக்குது. என்ற மூத்து அதுக்கு முன்னால வரும்போது நான் ஒப்படைக்கணும் என்ற பயம் இருக்கும் என்றா, நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒரு ஆயத்தங்களை செய்வாங்க. இல்ல அது எப்படியாவது ஏமாற்றப்பட்டுட்டா சரி, கவர்மெண்ட் லோல ஏதாவது ஒன்றை செஞ்சு நாங்க ஒரு சிஸ்டத்தை செஞ்சு எந்த லோயராவது குடிச்சு எந்த ஒரு ஜட்ஜையாவது குடிச்சு எனக்கேற்ற மாதிரி அந்த விஷயத்தை நான் சட்டத்தை மாத்திட்டான் ஏண்ட கைக்குள்ள ஏண்ட எனக்கு அது சொந்தமாகிடும். உலகத்துடைய சட்டங்கள் எத்தனையும் மாத்தலாம், அல்லாஹுடைய சட்டம் சட்டமேதான், அதில் ஒரு அணுவும் மாற்றப்பட மாட்டாது. மேலானவர்களே, எனவே அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் ஒவ்வொரு மூமின் உள்ளத்துல இருப்பது அவசியம். அது இருக்கும் என்றா இந்த இடத்துல அந்த சகோதரர்கள் அப்படிப்பட்ட வேலைகளை ஈடுபட மாட்டார். இன்னைக்கு கடன் எடுக்கிறதுக்கு எத்தனையோ மெத்தட், எத்தனையோ முறைகள், எத்தனையோ ஊழல்கள், எத்தனையோ சிஸ்டங்கள் இன்னைக்கு செஞ்சு, அது சில நேரத்துல நாங்க டயலாக் கம்பெனிக்கு கட்ட வேண்டிய அந்த போன் பில்லாக இருக்கலாம், அது மொபிட்டல் கம்பெனிக்கு கட்ட வேண்டிய போன் பில்லாக இருக்கலாம், அதுவும் கடன். செலவங்க 3000 ஏறிட்டு அவன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான், சரி வேறொரு சிம் எடுப்போமே, வேறொரு லைனை தொடர்பாகுவோமே, இல்லை அது கடன். அதற்கும் நிச்சயம் நாளைக்கு நான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லித்தான் ஆகணும். அது கம்பெனியா இருக்கலாம், அது கவர்மெண்டாக இருக்கலாம், அது இதர நிறுவனங்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், தனி நபரை போலதான் அதுக்கும் உள்ள கடன் ஒப்படைக்கப்படணும். இல்ல இவர் சிக்கிக் கொள்வார், இவர் மாட்டிக் கொள்வார், இவருக்கு சுவனம் தள்ளுவதற்கு அது தடையாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை விட பாரதூரமான ஹதீஸ் எது தேவை? குஃப்ரோட இணைச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களே, இதை விட பயங்கரம் வேற எது இருக்கும்? மேலானவர்களே, சற்று சிந்திப்போம் என்றா அத பாரதூரம் விளங்கும். சரி, ஒரு மனிதர் எடுத்துட்டாரே, அவருக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய நிலைமையே ஏதாவது பார்த்தா விளங்குது. உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டம் வந்துட்டு, அது சுனாமியை போன்றதாக இருக்கலாம், அல்லது பூமி அதிர்ச்சியை போன்றதாக இருக்கலாம், அல்லது ஒரு கதவு போன்றதாக இருக்கலாம், அல்லது உள்ளமையான நிலைமையில அவரு நஷ்டவாளியாக ஆக்கப்பட்டு தொழில் இழக்கப்பட்டு இன்றைக்கு ஒன்றும் இல்லாதவராக இருக்கிறார் என்று உண்மையாக விளங்கும் என்றா, நாங்க அந்த நபருக்கு சந்தர்ப்பம் கொடுப்பது எப்படிப்பட்ட விடயம் என்றா, ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அப்படி இறக்கப்பட்டு கடன் கொடுத்தவரே, உண்மையாக எடுத்தவரே, உண்மையான நிலைமையில சிக்கியிருக்கிறாரே, இவருக்கு விமோசனமாகுவதற்கு இவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறாரே. உதாரணத்துக்கு 100,000 கொடுக்கப்பட்டது, ஆனா உரிய தினத்தில் அவருக்கு கொடுக்க கிடைக்கல, இவர் அதுக்கு அவகாசம் கொடுக்கிறார் என்றா, ஒரு மாதம் அவகாசம் கொடுக்கிறார் என்றா, 30,00,000 சதக்கா செஞ்ச நன்மை இவருக்கு கிடைக்கும் என்பதாக ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு நாளைக்கு 100,000 கொடுத்த நன்மை, 30 நாள் இவர் அவகாசம் கொடுக்கிறாரே, 30,00,000 இவருக்கு மீட்டி அந்த கடனும் கிடைக்கும், ஆனா 30,00,000 சதகா கொடுத்த நன்மையும் கிடைக்கும். ஏன்? இவர் கடன் கொடுத்தவர் கஷ்டத்தில் இருக்கிறத விளங்கி அவருக்கு அவர் அதை லேசுப்படுத்தி கொடுத்தாரு. இதுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி இது என்பதாகவும் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. உண்மையான நிலைமையில கடனாளிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களை அனுசரிக்கிறது, அவங்களை தேடி பார்க்கிறது, அவங்களுக்கு எங்களால் வேண்டிய உதவிகளை செய்யறது, இதுவும் மார்க்கத்தில் உள்ள விஷயம்தான். ஆனா நல்லா தெரியும் இவர் ஏமாத்துறாரு, இது இவரோட ஜொப்பாக ஆகிட்டு, இவர் ஒரு இடத்துல ஜகாத் பணம் இப்படி வசூலிச்சிருக்கிறாரு, இன்னொரு இடத்துல இப்படி எடுத்திருக்கிறாரு, இவர் கடன் என்ற போட்ல இப்படி இப்படி எல்லாம் எடுத்து திரிகிறாரு, இப்படி இப்படி எல்லாம் உதவிகள் அடைகிறாரண்டா, அவரு அவருக்கு அது சுட்டி காட்டப்பட்டு அவருக்கு அந்த பாவத்திலிருந்து மீளக்கூடிய தௌபாவுடைய வழிகள் அவருக்கு சொல்லி காட்டப்படணும். இல்ல மேலானவர்களே, அவர் இன்றைக்கு சின்ன கல்லனாக இருப்பவர் நாளைக்கு பெரிய கல்லனாக மாறிக்கொண்டு போவாரு. சமூகத்துல கஷ்டங்களும் பிரச்சனையும் அது ஒழிய மாட்டாது, முடிய மாட்டாது, நாளாந்தம் அது கூடிக்கொண்டு தான் போகும். எனவே தங்கையானவர்களே, சரி கடன் உண்டாகிவிட்டதென்றா அதுக்கு விமோசனத்துக்கு சில துவாக்களையும் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்று தந்திருக்கிறாங்க. அந்த துவாக்களை நாங்க கேட்கறதால துவாவு அரபு துவாக்கள் தெரியாது, தமிழால கேட்கலாம். யாருலா ஏண்ட கடனுடைய நிலைமைய நீ தூரமாக்கிறே, என்ன கடனாளியாக நீ மூத்தாக்கிறாத, எனக்கு இந்த பயங்கரமான இந்த நிலைமைய எனக்கு உண்டாக்கி தந்துடாத என்பதாக துவா உவல் இபாதா துவான்னு சொல்றதீக்கிறே, அது இபாதத் என்பதாக ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அதுக்கு வேறொரு முக்தி ஒருவர் பயான்ல அவரு இதுக்கு விளக்கம் சொல்ற நேரத்துல சொன்னாரு, அத்வா அத்வா பில் யகீன், எப்ப அத்வா யகீனோட உறுதியோட செய்யப்படுமோ, நம்பிக்கையோட செய்யப்படுமோ, ஏண்ட துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்ற உறுதிமானத்தோட செய்யப்படுமோ, இப்ப அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அவர் கூறினார். எனவே நாங்க அப்படியாக எங்களுக்கு அரபால கேட்க தெரியாது, தமிழால கேட்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹும்மி வல் ஹஸன், வனஊது பிக்க மினல் ஆஜிஸி வல் கஸல், வனஊது பிக்க மினல் ஜுபுனி வல் புகுல், வனஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். இதும் கடனை விட்டு பாதுகாப்புக்கு சொல்லித்தரப்பட்ட துஆக்கள் ஒன்றாக இருக்குது. எனவே மேலானவர்களே, இப்படிப்பட்ட துஆக்களை நாங்க ஓதுறது பூர்த்தியான முறையில, முழுமையான முறையில நாம அதை விட்டும் கலந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறது, ஏண்ட தேவையை சுருக்கிறது. இங்க கடன் இருக்குது, ஆனா மகள்ட கல்யாணத்தை தாம்பிகமாக செய்யறாரு, சுருக்கமாக நல்லா செய்யலாம், சின்னதாக செய்யலாம். இல்ல, ஊர் மக்கள் ஏண்ட கஷ்டத்தை விளங்கிக் கொள்வார். செலவங்களுக்கு இருக்குது, கஷ்டம் வந்தாலும் அதை காட்டுறது பெரிய வெட்கம். கஷ்டத்தை மக்களுக்கு காட்டக்கூடாது என்பதற்காக இவர் இன்னும் பல லட்சங்கள் கடனாளியாக ஆகிறார், இன்னும் பல லட்சங்கள் வட்டியோட தொடர்பு வைக்கிறார், இன்னும் பல லட்சங்கள் ஏனைய வங்கிகளோட தொடர்பு வைக்கிறார் என்றா, இவ்வளவு போற பெரிய மடையன் வேற யாரும் இல்லை. இவர் புத்திசால் அல்ல, மடையன்னை மகப்பெரி அகமத் மடையனாகத்தான் இருக்கிறாரு. ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு சமூகத்துல தான் கேவலப்படலாம் சொல்லல, ஆனா உண்மையான நிலைமையை காற்றத்துல எந்த குத்தமும் இல்லை, இல்ல என் நிலைமை விளங்கிடப்படாது. எந்த நாளைக்கும் நான் வசதி படைச்சன போல மக்களுக்கு மத்தியில காட்சி அளிக்கணும், மக்கள் அப்படி விளங்கிக் கொள்ளணும், என்ன சிறுசாக நினைக்கப்படாது, என்ன சிம்பிளாக கருதப்படாது என்பதற்காக வந்த கஷ்டத்தை வந்த சிரமத்தை மூடி மறைக்கிறதுக்காக இவர் என்ன செய்யறாரு, பல லட்சங்கள் கடன், அது வட்டியுள்ள கடன், வட்டியோட கடன். மேலானவர்களே, எவ்வளவு பெரிய அநியாயம். இவருடைய நிலைமை என்னவாகும், கடனுக்கே இவ்வளவு பெரிய பயங்கரமான ஹதீஸ்கள் சொல்லப்படுதுண்டா, வட்டி அதை விட இன்னும் பல மடங்கு கடுமையான ஹதீஸ்கள் அதுக்கு சொல்லப்பட்டிருக்குதுண்டா. மேலானவர்கள் இது ரெண்டு மனையும் என்றா இவருடைய நிலைமை என்னவாகும் என்ற பயம் ஒரு மனிதன் உள்ளத்துல, இந்த நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது என்ற அச்சம் இருக்குமெண்டா, அதை விட்டு வெளித்தாக, அதை விட்டு தன்னை பாதுகாக்க அவர் ராவ் பகலாக முயற்சிப்பாரு, தந்த செலவினங்களை குறைப்பாரு. நிக்கா யார் என்ன கதை சொல்லட்டும் பரவாயில்ல, ஏண்ட மகண்டதான், ஏண்ட மகண்டதான், ஏண்ட சகோதரன்றதான், ஏண்ட சகோதரியதான், ஆனா நான் கடனாளியாக இருந்து கொண்டே இந்த நிக்காவை செய்யறதா. சிலவங்க நிக்காவுக்காக கடன் எடுக்கிறார், நிக்காவுக்காக கடன், அது அடைக்கிறதுக்கு பல வருடங்கள் போகுது. காரணம் என்ன, சிம்பிளாக செஞ்சிருந்தா இந்த கடன் வந்திருக்காது. இது மற்றவங்க செய்யறத போல, ஊர் செய்யறத போல, குடும்பம் செய்யறத போல, மற்ற மக்கள் செய்யறத போல, தாம்பிகமாக புகழுக்கும் பெருமைக்கும் தன்னை மதிக்கணும் என்ற எண்ணமே தவிர அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதில்லை. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துற எண்ணம் இருக்கும் என்றா, அல்லாஹ் மக்கள் உள்ளத்துல இவரை பத்திய நல்லெண்ணத்தை அல்லாஹ் போடுவார். நாங்க மக்களை சந்தோஷப்படுத்த போவோம் என்றா அல்லாட சந்தோஷம் கிடைக்காதே, அல்லாட வெறுப்பு தான் கிடைக்கும், அல்லாட கோபம் தான் கிடைக்கும். எங்களுக்கு இருக்கிற வருவாயும் குன்றி சரித்திரியும் முழுமையும் எங்கட தொழில எங்கட குடும்பத்துல எங்கட குடும்ப வாழ்க்கையில இணையக்கூடியதால் தான் மாறுமே தவிர நல்ல நிலைமைகள் உண்டாக மாட்டாது. எனவே மேலானவர்களே, இந்த கடனுடைய வார தூரத்தை விளங்கி நாம் அதை அடைக்கணும், அதற்காக தௌபா செய்யணும். உரியவர்கிட்ட சரி கொடு எடுத்துட்டோம், கொடுத்து கொள்றதுக்கு உண்மையா கஷ்டமா ஆயிக்குதுண்டா, அந்த உரியவர்கிட்ட கொஞ்சம் நாங்க அவகாசம் கேட்கிறது, அவகாசம் கேட்டு அந்த அவகாசத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாவது அதை அடைக்கிறதுக்கு முயற்சிக்கிறது. அப்ப அவர் அமைதி பெறுவாரு, அவரு கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. இல்ல கணக்கே இல்லாம நாங்க அதை தள்ளி போடுவோம் என்றா அவரும் எவ்வளவு கஷ்டத்துக்கு சிரமத்துக்குள்ளாகுவாரே, உள்ளம் எவ்வளவு நோகும். அவரால் அவருக்கு பின்னால இன்னும் பலரும் அவருடைய பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, சிரமத்தில் அவங்களும் ஆகுவாங்க. இந்த எல்லா பாவமும் எங்கட தலையில சுத்தும் என்றா எங்கட தொழில் எப்படி முன்னேற போகுது, எங்கட குடும்ப வாழ்க்கை எப்படி நிம்மதி அடைய போகுது, எங்களுக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்க போகுது. மேலானவங்களே, இன்னைக்கு சிலவங்க கடனுக்கு மேல் கடன் உள்ள நிலைமையில உம்ராக்களுக்கு போறாங்க, கடனுக்கு மேல கடன் உள்ள நிலைமையில. இது யாருக்கு செய்யறது? மேலானவர்கள் எது கட்டாயமானது? சாரத்தை கலட்டி தலப்பா கட்டின கதை இல்லையா, பொருளை நிறைவேற்றாம இவர் சுண்ணத்தான அமலுக்கு போறாரு. மேலானவர்களே, என்ன செய்யணும், எதை முதல் செய்யணும்? உலமாக்கள் அணுகணும், முக்தியார்கள் அணுகணும், போயிட்டு கேட்கணும், அதுல என்ன நிலைமை இப்படி இருக்குது, எனக்கு இந்த அமல் கடமை தானா, இதை நான் செய்யணும் தானா? விலங்கி மேலானவர்களே, அப்படி செயல்படுவோம் என்றா நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களை இந்த நிலைமைய தூரமாக்குவான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனவே வல்லவன் அல்லாஹ் அல்லாஹ்க்கு அஞ்சு பயந்து வாழக்கூடிய கூட்டத்துல நம் அனைவரை மாற்றிடுவானாக. யாவது எமது பாவங்களை மன்னிப்பாயாக, கூறாமத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஹக்கை ஹக்காக விளங்கப்படுத்துவாயாக, பாத்திரை பாத்திராக விளங்கப்படுத்துவாயாக, ஹக்கை எடுத்தும் பாத்திரை விட்டு வாழ தொகுதி செய்வாயாக, பூரா மனித சமுதாயத்துக்கும் ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக, ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக, முஸ்லிம்களின் இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. உன்னுடைய முடிவிலே ஹிதாயத் இல்லை என்றால் அவர்களை சவுடுபொடியாக சுக்கு நூறாக ஆக்கிவிடுவாயாக. யாவெல்லாம் முஸ்லீம்களின் இஸ்லாமத்தையும் பாதுகாப்பாயாக, மராக்கிஸ்களை பாதுகாப்பாயாக, மகாத்திப்களை பாதுகாப்பாயாக, மசாஜிதுகள் பள்ளிவாசல்களை பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களுடைய எல்லா நிறுவனங்களையும் பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களுடைய ஈமானை பாதுகாப்பாயாக, பூரா உம்மத்துக்கும் நேரான வழிய ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. வாஹர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.